மாணவர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இன்று நாம் தரம் 8 கணித பாடப்பரப்பில் உள்ள விகிதம் தொடர்பாக உங்களோடு கலந்துரையாட உள்ளோம். அந்த வகையில் விகிதம் தொடர்பாக கலந்துரையாடும் நான் பூனாகலை தமிழ் மகாவித்யாலயத்தின் கணித பாட ஆசிரியர் டி நிரோஷன். முதலிலே விகிதம் எனப்படுவது என்ன என்பது தொடர்பாக பார்ப்போம். நீங்கள் விகிதம் தொடர்பான பாடப்பரப்பை தரம் 6-7 ஆகிய வகுப்புகளில் ஏற்கனவே கற்றிருப்பீர்கள். தரம் 6 விகிதம் தொடர்பான அடிப்படை விடயங்களையும் தரம் 7 அது தொடர்பாக மேலதிக சில விடயங்களையும் கற்றிருப்பீர்கள். அந்த இரு வகுப்புகளிலும் உள்ள பாடத்தோடு இணைந்த மேலும் சில விடயங்களையே இந்த தரம் 8 பாடப்பரப்பில் நீங்கள் கற்பீர்கள். அந்த வகையில் நாம் முதலாவதாக விகிதம் என்றால் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். விகிதம் என்பது உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு அடிப்படையிலே இரண்டு கணிதங்களுக்கு இடையிலாக ஒப்பீட்டளவில் பார்ப்பதாகும். இரண்டு கணியங்களை அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட கணியங்களை ஒப்பீட்டளவில் பார்ப்பதே விகிதமாக கருதப்படும். அந்த விகிதத்திலே அந்த இரண்டு கணியங்களும், அதாவது ஒப்பிடப்படுகின்ற இரண்டு கணியங்களும் ஒரே அலகாக இருக்க வேண்டும். அதாவது உதாரணமாக சென்டிமீட்டர் என்றால் ஒரு கணியம் சென்டிமீட்டராக இருந்தால் இன்னொரு கணியமும் சென்டிமீட்டராக இருக்க வேண்டும். ஒரு கணியம் கிலோகிராமாக இருந்தால் இன்னொரு கணியமும் கிலோகிராமாக இருக்க வேண்டும். அதை நாங்கள் இவ்வாறு சொல்வோம் என்றால், விகிதம் எனப்படுவது ஒரே அலகில் குறிக்கப்பட்டுள்ள இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கணியங்களுக்கிடையிலான ஒப்பீட்டளவிலான தொடர்பு விகிதம் எனப்படுகின்றது. இதில் மிக முக்கியமான விடயம் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன், ஒரே அலகில் குறிக்கப்பட்டிருக்கிற வேண்டும். ஒரே அலகில் குறிக்கப்பட்டிருக்கின்ற இரண்டு கணியங்களையே நாங்கள் ஒப்பிடுகின்றோம் இந்த விகிதத்திலே. விகிதத்தை உங்களுக்கு தெரியும் எவ்வாறு எழுதுவோம் என்று, உங்களுக்கு பாட புத்தகத்தை நீங்கள் ஏற்கனவே கற்றதன் காரணமாக தரம் 6-7 ஆகிய வகுப்புகளில் விகிதம் தொடர்பாக ஏற்கனவே கற்றிருக்கின்ற காரணத்தினால் விகிதத்தை எவ்வாறு எழுதுவோம் என்று உங்களுக்கு தெரியும். அதாவது எவ்வாறான குறியீட்டை பயன்படுத்துவோம், அதாவது இரண்டு புள்ளிகளை பயன்படுத்தும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த வகையில் இரண்டு புள்ளிகளை பயன்படுத்தி விகிதத்தை எழுதுவோம். அந்த விகிதத்தை எழுதுகின்ற பொழுது நாம் அதை வாசிக்கும் முறையை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வகுப்பறைகளிலே கற்கின்ற பொழுது இருக்கின்றதை விட இவ்வாறு ஒரு வானொலி தொலைக்காட்சியின் ஊடாக நீங்கள் இதை கற்கின்ற பொழுது சிறு வித்தியாசம் இருக்கும். ஆகவே வாசிக்கும் முறையை நீங்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டும். அவ்வாறு வாசிக்கும் முறையை அறிந்திருக்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு இலகுவாக இருக்கும் இந்த விகிதம் தொடர்பான விடயங்களை கற்றுக்கொள்வதற்கு. முதலாவதாக பார்ப்போம், இவ்வாறு ஒரு விகிதம் இருக்கின்றது. நான் முதலிலே வாசிக்கின்ற முறையை கூறுகின்றேன். 2-3 என்று சொல்லப்படுகின்ற பொழுது 2 எழுதி, உங்களுக்கு தெரியும் விகிதத்தில் பயன்படுத்துகின்ற குறியீடு 2.3 என்று எழுதுவோம். மீண்டும் ஒரு முறை 2-3 என சொல்லப்படுவது 2 எழுதுவோம், அடுத்து அந்த குறியை இடுவோம், அடுத்ததாக 3 என எழுதுவோம். அடுத்ததாக 5-4 என சொல்லப்படுகின்றது ஒரு விகிதம். 5-4 என சொல்லப்படுகின்றது. அவ்வாறான சந்தர்ப்பத்தில் எப்படி எழுதுவோம்? 5 2 புள்ளிகளை வைப்போம், 4 என எழுதுவோம். அடுத்து இன்னொன்று பார்ப்போம், 3-8 என சொல்லப்படுகின்ற பொழுது 3 எழுதி 2 புள்ளிகளை வைத்து 8 என எழுதுவோம். 3 எழுதி 2 புள்ளிகளை, உங்களுக்கு தெரியும் அந்த விகிதத்தின் போது எவ்வாறு இந்த புள்ளிகளை வைக்க வேண்டும் என்று சொல்லி எழுதி 8 எழுதுவோம். இவ்வளவு நேரம் நாம் பார்த்தது இரண்டு கணியங்களுக்கு நான் ஒப்பிட்டு, அதாவது இரண்டு உறுப்புகளை கொண்ட விகிதம், இரண்டு உறுப்புகளை கொண்ட விகிதத்தை நாம் பார்த்தோம். இனி நாம் பார்ப்போம் 3 உறுப்புகளை கொண்ட விகிதம் இவ்வாறு எழுதப்படுகிறது அல்லது வாசிக்கிற முறை இரண்டையும் நாம் பார்ப்போம். அந்த வகையிலே 1:3-4 என வாசிப்போம். 1:3-4 என வாசிப்போம். அதை எழுதுகின்ற பொழுது 1 எழுதி விகிதத்துக்கான குறியீட்டு, 3 என எழுதி மீண்டும் விகிதத்துக்கான குறியீட்டு, 4 என எழுதுவோம். 1:3-4 என சொல்லப்படுகின்ற பொழுது 1:3-4 என சொல்லப்படுகின்ற பொழுது 1 எழுதி 2 புள்ளிகளை வைத்து, 3 மீண்டும் அந்த விகிதத்துக்குரிய 2 புள்ளிகளை வைத்து, 4 என எழுதுவோம். இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். 4:1-6 இதை எவ்வாறு எழுதுவோம்? 4 எழுதி 2 புள்ளிகளை வைத்து, அந்த குறியை வைத்து, 1 மீண்டும் அந்த குறியை வைத்து, 6. இதுதான் 4:1-6 என சொல்லப்படுகின்றது. இப்பொழுது என்னோடு இணைந்து நீங்களும் இதை செய்யுங்கள். 1:4-5 அதை எவ்வாறு எழுதுவோம்? 1 என எழுதி இலக்கத்தில் 1, 2 புள்ளிகளை வைத்து 4, மீண்டும் 2 புள்ளிகளை வைத்து 5 என இலக்கத்தில் எழுதுவோம். உங்களுக்கு தெரியும், வாசிக்கின்ற முறையை விகிதத்துக்கு எவ்வாறு மாற்றுகின்றோம் என்பது தொடர்பாகவும், அல்லது ஒரு விகிதத்தை எவ்வாறு வாசிக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் உங்களுக்கு இப்பொழுது விளங்கியிருக்கும் என்ற நம்புகின்றேன். இனி விகிதத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை விடயங்களில் இன்னொன்று சமவலு விகிதம். இதை நீங்கள் ஏற்கனவே கற்றிருப்பீர்கள். 6, 7 ஆகிய வகுப்புகளில் சமவலு விகிதம் என்றால் என்ன என்பது தொடர்பாக கற்றிருப்பீர்கள், பயிற்சிகளிலும் ஈடுபட்டிருப்பீர்கள். அதை மீண்டும் ஞாபகப்படுத்துவதற்காக, சமவலு விகிதம் என்பது எந்த ஒரு விகிதத்தினதும் பூஜ்ஜியம் தவிர்ந்த எண்ணால் அதாவது பூஜ்ஜியத்தால் பெருக்குவது இல்லை நாம், பூஜ்ஜியம் தவிர்ந்த எண்ணால் பெருக்குவதால் அல்லது வகுப்பதால் சமவல் விகிதங்களை பெற்றுக்கொள்ளலாம். எந்த ஒரு விகிதத்தினதும் பூஜ்ஜியம் தவிர்ந்த எண்ணால், அதாவது பூஜ்ஜியம் இல்லாத எண்ணால் பெருக்குவதால் அல்லது வகுப்பதால் சமவல் விகிதங்களை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது உங்களுக்கு விளங்கியிருக்கும் நான் அந்த கூறிய விடயத்திலிருந்து சமவல் விகிதத்தை 2 முறையில் பெறக்கூடியதாக இருக்கும். சமவல் விகிதத்தை 2 முறைகளில் பெறுகின்றோம். ஒன்று பெருக்குவதனால் பெறுகின்றோம், இன்னொன்று வகுப்பதனால் நாம் பெறுகின்றோம். பெருக்குவதனால் நாம் பெறுகின்ற பொழுதும் வகுக்கின்றதனால் பெறுகின்ற பொழுதும் நாம் பூஜ்ஜியத்தை பயன்படுத்துவதில்லை. இப்பொழுது ஒரு உதாரணத்தை பார்ப்போம். 2:5 என்ற விகிதத்திற்கு சமவல் விகிதம் ஒன்றை எழுதுவோம். 2:5 என்ற விகிதத்திற்கு சமவல் விகிதம் ஒன்றை எழுதுவோம். அவ்வாறு எழுதுகின்ற பொழுது முதலில் நாம் பெருக்குவதனால் சமவல் விகிதம் ஒன்றை பெற்று பார்ப்போம். அந்த வகையில் நான் 2 பெருக்குகின்றேன், அதேபோல் 5:2 ஏனென்று சொன்னால் சமவல் விகிதம் என்பது பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? இவ்வாறு 2 இந்த உறுப்பை பெருக்கின்ற அதே எண்ணால் அடுத்த உறுப்பையும் நாம் பெருக்க வேண்டும். அப்பொழுது நாம் பார்த்தோமேயானால் 2:2 பெருக்கின்ற பொழுது 4, 5:2 பெருக்கின்ற பொழுது 10. ஆகவே 2:5 என்ற விகிதத்திற்கு சமவலு விகிதமாக 4:10 எனும் விகிதம் கிடைக்கின்றது. இது நாம் இவ்வாறு 2 உறுப்புகளையும் பெருக்குவதனால் நாம் பெற்றதை பார்த்தோம். அவ்வாறு இன்னொரு விகிதத்தை பார்ப்போம். 1:4 என்ற விகிதத்திற்கு சமவல் விகிதம் ஒன்றை பார்ப்போம். 1:4 என்ற விகிதத்திற்கு சமவல் விகிதம் ஒன்றை பார்ப்போம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது நான் 1:3 பெருக்கின்றேன். அவ்வாறு 1:3 பெருக்கின்ற பொழுது 4:3 பெருக்க வேண்டும். அவ்வாறு பெருக்குகின்ற சந்தர்ப்பத்தில் ஒன்றை மூன்றால் பெருக்கினால் மூன்று, நான்கை மூன்றால் பெருக்கினால் பனிரெண்டு. ஆகவே ஒன்று நான்கிற்கு என்ற விகிதத்திற்கு, ஒன்று நான்கிற்கு என்ற விகிதத்திற்கு மூன்று பனிரெண்டிற்கு எனும் சமவலு விகிதம் கிடைக்கின்றது. மூன்று பனிரெண்டு, மூன்று பனிரெண்டிற்கு எனும் சமவலு விகிதம் கிடைக்கின்றது. இப்பொழுது நாம் பார்த்தது ஒரு பெருக்குவதன் மூலம் சமவலு விகிதம் ஒன்றை பெறுவதாகும். பெருக்குவதன் ஊடாக சமவலு விகிதம் ஒன்றை பெறுவது உண்டாகும். இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். வகுப்பதனால் எவ்வாறு சமவலு விகிதத்தை பெறுவோம் என்று, வகுப்பதனால் எவ்வாறு சமவலு விகிதத்தை பெறுவோம் என்பது தொடர்பாக இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். இப்பொழுது இன்னொரு விகிதம் இருக்கின்றது, ரெண்டு நான்கிற்கு என்ற விகிதத்திற்கு சமவலு விகிதம் வினவப்படுகின்றது என்று பார்ப்போம். இரண்டு நான்கிற்கு என்ற விகிதத்திற்கு சமவலு விகிதம் எவ்வாறு எழுதப்பட வேண்டும் என்று பார்ப்போம். இதை வகுப்பதன் மூலம் சமவலு விகிதத்தை பார்ப்போம். இப்பொழுது நான் என்ன செய்கின்றேன், இரண்டை இரண்டால் வகுக்கின்றேன், இரண்டை இரண்டால் வகுக்கின்றேன், நான்கை இரண்டால் வகுக்கின்றேன். அப்பொழுது இரண்டை இரண்டால் வகுக்கின்ற பொழுது ஒன்று என்ற விடை கிடைக்கின்றது, நான்கை இரண்டால் வகுக்கின்ற பொழுது ரெண்டு என்ற விடை கிடைக்கின்றது. இரண்டை இரண்டால் வகுக்கின்ற பொழுது ஒன்று என்ற விடையும், நான்கை இரண்டால் வகுக்கின்ற பொழுது ரெண்டு என்ற விடையும் கிடைக்கின்றது. அப்பொழுது இரண்டு நான்கிற்கு எனும் விகிதத்திற்கு, இரண்டு நான்கிற்கு எனும் விகிதத்திற்கு சமவலு விகிதமாக ஒன்று இரண்டிற்கு, ஒன்று இரண்டிற்கு எனும் விகிதம் கிடைக்கின்றது. ஒன்று இரண்டிற்கு எனும் விகிதம் கிடைக்கின்றது. நாம் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். பத்து பதினைந்திற்கு, பத்து பதினைந்திற்கு என்ற விகிதத்திற்கு சமவலு விகிதம் ஒன்றை பார்ப்போம். பத்து பதினைந்திற்கு என்ற விகிதத்திற்கு சமவலு விகிதம் ஒன்றை பார்ப்போம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இரண்டையும் ஒரே எண்ணால் வகுக்க வேண்டும். நான் பத்தை ஐந்தால் வகுக்கின்றேன், அப்பொழுது பதினைந்தையும் ஐந்தால் வகுக்க வேண்டும். பத்தை ஐந்தால் வகுத்தால் இரண்டு, பத்தை ஐந்தால் வகுத்தால் இரண்டு, பதினைந்தை ஐந்தால் வகுத்தால் மூன்று. ஆகவே பத்து பதினைந்து என்ற விகிதத்திற்கு, பத்து பதினைந்து என்ற விகிதத்திற்கு சமவலு விகிதமாக ரெண்டு மூன்றிற்கு என்ற விகிதம் கிடைக்கின்றது. ரெண்டு மூன்றிற்கு என்ற விகிதம் கிடைக்கின்றது. இப்பொழுது ஒரு சமவலு விகிதத்தை பெருக்குவதனால் அல்லது வகுப்பதனால் பெற முடியும் என்பது தொடர்பான விளக்கத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். அடுத்ததாக எளிய விகிதம் எனப்படுவது என்ன என்பது தொடர்பாக நாம் பார்ப்போம். எளிய விகிதம் என்பது சமவலு விகிதங்களுள், அதாவது நாங்கள் ஏற்கனவே கற்றது போன்ற சமவலு விகிதங்களில் மிகச்சிறிய முழு எண்களை உறுப்புகளாக கொண்ட, அதாவது இதுதான் இருப்பதிலே மிகச்சிறிய முழு எண்களை உறுப்புகளாக கொண்ட விகிதம் எளிய விகிதம் எனப்படுகின்றது. அதாவது அந்த விகிதத்தினுடைய எளிய விகிதம் எனப்படுகின்றது. மீண்டும் ஒரு முறை பார்த்தோம் என்று சொன்னால், சமவலு விகிதங்களுள் மிகச்சிறிய முழு எண்களை உறுப்புகளாக கொண்ட, சமவலு விகிதங்களுள் மிகச்சிறிய முழு எண்களை உறுப்புகளாக கொண்ட விகிதம் அந்த விகிதத்தினுடைய எளிய விகிதம் என சொல்லப்படுகின்றது. இப்பொழுது உங்களுக்கு விளங்கியிருக்கும், சமவலு விகிதத்தின் போது வகுப்பதனால் சமவலு விகிதம் பெறப்படுகின்ற மாதிரி இலகுவாக நாம் எளிய விகிதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதற்கு இலகுவான நுட்பமுறையாக செய்வதற்கு நாம் ஏற்கனவே கற்றிருக்கின்ற பொது காரணிகளுள் பெரியது என்பதின் ஊடாக நாம் இலகுவாக எளிய விகிதத்தை பெறலாம். அதாவது முழு எண்களாக காணப்படும் விகிதம் ஒன்றை எளிய வடிவில் எழுதுவதற்கு முழு எண்களின், அதாவது அந்த விகிதத்தில் இருக்கின்ற உறுப்புகளின் பொது காரணிகளின் பெரியதால் வகுப்பதன் மூலம், பொது காரணிகளினுடைய பெரியதால் வகுப்பதன் மூலம் எளிய விகிதத்தை பெறலாம். இப்பொழுது நாம் ஒரு உதாரணத்தின் ஊடாக அதை பார்ப்போம். இப்பொழுது 9:15 எனும் ஒரு விகிதம் இருக்கின்றது. இந்த விகிதத்தினுடைய எளிய விகிதத்தை பார்ப்போமேயானால், அதற்கு முதலிலே 9:15 ஆகிய இரண்டு எண்களினுடைய பொது காரணிகள் பெரியதை பார்ப்போம். 9:15 எனும் இரு இலக்கங்களினுடைய பொது காரணிகள் பெரியதை பார்ப்போம். அவ்வாறு 9:15 பார்க்கின்ற பொழுது மூன்று பொது காரணிகள் பெரியதாக கிடைக்கும். மூன்று பெரியதாக இருக்கும், அது உங்களுக்கு தெரியும், விளங்கும். நீங்கள் தரமேட்டு கல்வி கற்பதால் உங்களுக்கு விளங்கும். 9:15 என இருக்கின்ற பொழுது நேரடியாக பொது காரணிகள் பெரியது மூன்று என்று உங்களுக்கு விளங்கும். அவ்வாறு விளங்குகின்ற பொழுது 9:3 அதே போன்று 15:3 ஒன்பதை மூன்றால் வகுத்தால் மூன்று, 15:3 இப்பொழுது 9:15 எனும் விகிதத்தின் எளிய விகிதமாக மூன்று ஐந்திற்கு எனும் விகிதம் கிடைக்கின்றது. நாம் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போமேயானால், 18:24 எனும் விகிதத்தை பார்ப்போம். 18:24 எனும் விகிதத்தை பார்ப்போம். அவ்வாறான ஒரு விகிதத்தை பார்க்கின்ற பொழுது முதலில் நாம் பார்க்க வேண்டும் இரண்டு எண்களினுடைய பொது காரணிகளில் பெரியதை பார்க்க வேண்டும். 18:24 ஆகிய எண்களினுடைய பொது காரணிகளில் பெரியது 6 ஆகும். 18:24 ஆகிய எண்களினுடைய பொது காரணிகளில் பெரியது 6 ஆகும். அவ்வாறெனில் உங்களுக்கு இப்போது விளங்கியிருக்கும், 18:6 வகுக்க வேண்டும். அதே போன்று 24 வகுக்க வேண்டும். 18:6 வகுக்க வேண்டும். அதே போன்று 24 வகுக்க வேண்டும். 18:6 வகுக்கின்ற பொழுது 3 என்று கிடைக்கும். 24 வகுக்கின்ற பொழுது 4 என்று கிடைக்கும். 18:6 வகுக்கின்ற பொழுது 3 என்று கிடைக்கும். 28:6 வகுக்கின்ற பொழுது 4 என்று கிடைக்கும். இப்பொழுது 18:24 என்ற விகிதத்தினுடைய எளிய விகிதமாக 3:4 என விகிதம் நமக்கு கிடைக்கின்றது. இவ்வளவு நேரமும் நாம் இரண்டு உதாரணங்களை பார்த்தோம். எளிய விகிதம் தொடர்பாக இரண்டு உறுப்புகளை கொண்ட விகிதங்களை, இப்பொழுது நாம் மூன்று உறுப்புகளை கொண்ட விகிதங்களை பார்ப்போம். இப்பொழுது நான் அதில் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் என்றால், ஒரு விகிதம் நீங்களும் குறித்துக் கொள்ளுங்கள். நாம் இப்பொழுது மூன்று உறுப்புகளை கொண்ட விகிதம் ஒன்றினுடைய எளிய விகிதத்தை பார்ப்போம். எவ்வாறு பார்ப்போமேயானால், 8:4:12 அதை எவ்வாறு எழுதுவோம்? 8:4:12 அதாவது 8:4:12 என எழுதுவோம். இப்பொழுது 8:4:12 ஆகிய மூன்று எண்களினுடைய பொது காரணிகளுள் பெரியதை பார்ப்போம். 8:4:12 ஆகிய மூன்று எண்களினுடைய பொது காரணிகளினும் பெரியதை பார்ப்போம். அவை 8:4:12 ஆகிய மூன்று எண்களினுடைய பொது காரணிகளுள் பெரியது 4 ஆகும். அவ்வாறு இந்த மூன்று உறுப்புகளையும் 4 வகுக்க வேண்டும். எட்டையும் 4 வகுக்க வேண்டும். 4 4 வகுக்க வேண்டும். 12 4 வகுக்க வேண்டும். அவ்வாறு வகுக்கின்ற பொழுது 8:4 வகுத்தால் 2, 4:4 வகுத்தால் 1, 12:4 வகுத்தால் 3. ஆகவே நமக்கு இப்பொழுது 2:1:3 எனும் விகிதம் கிடைக்கின்றது. 2:1:3 எனும் விகிதம் கிடைக்கின்றது. இந்த விகிதமானது 8:8:4:12 எனும் விகிதத்தின் எளிய விகிதமாகும். 8:4:12 எனும் விகிதத்தின் எளிய விகிதமாக 2:1:3 எனும் விகிதம் கிடைக்கின்றது. இப்பொழுது மாணவர்களுக்கு விளங்கியிருக்கும் சமவல் விகிதம், எளிய விகிதம் தொடர்பான வினாக்களை வினவப்படுகின்ற பொழுது நீங்கள் எவ்வாறு இதை பயன்படுத்துவீர்கள் என்பது தொடர்பாக உங்களுக்கு விளங்கியிருக்கும். இனி நாம் தரமெட்டிலுள்ள இன்னொரு விடயத்தை பார்ப்போம். விகிதம் ஒன்றை பின்னமாக காட்டுதல். விகிதம் ஒன்றை பின்னமாக காட்டுதல். இந்த உங்களுக்கு மாணவர்களே, இந்த பரப்பின் கீழ் நாங்கள் இரண்டு வகையான உதாரணங்களை பார்ப்போம். ஒன்று, இரண்டு உறுப்புகளை கொண்ட விகிதத்தினூடான ஒரு உதாரணத்தையும், இன்னொன்று மூன்று உறுப்புகளை கொண்ட விகிதத்தினுடைய உதாரணம் ஒன்றையும் பார்ப்போம். முதலிலே ஒரு வினா வினவப்படுகின்றது. சீமெந்து சாந்து தயாரிப்பதற்கு மணல் சீமெந்து என்பன, மணல் கமா சீமெந்து என்பன 5:3 என்ற விகிதத்தில் கலக்கப்பட்டுள்ளன. மீண்டும் ஒருமுறை பார்ப்போம். சீமெந்து சாந்து தயாரிப்பதற்கு மணல் கமா சீமெந்து என்பன, மணல் கமா சீமெந்து என்பன 5:3 என்ற விகிதத்தில் கலக்கப்பட்டுள்ளன. உங்களுக்கு தெரியும், 5:3 என்பது 5 விகிதத்திற்கான 2:3 என்ற விகிதத்தில் கலக்கப்பட்டுள்ளன. சீமெந்து சாந்தில் அடங்கியுள்ள ஒவ்வொரு கூறுகளையும் பின்னமாக காட்டுக. சீமெந்து சாந்தில் அடங்கியுள்ள ஒவ்வொரு கூறுகளையும் பின்னமாக காட்டுக என சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது பார்ப்போம். மணல் கமா சீமெந்து கலக்கப்பட்டுள்ள விகிதம் 5:3 என்ற விகிதத்தில் கலக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் விகிதத்தில் காணப்படுகின்ற மொத்த பங்கை பார்ப்போம். மொத்த பங்கு என்பது விகிதத்தின் உறுப்புகளினுடைய கூட்டுத்தொகை. அவை இங்கே காணப்படுகின்ற உறுப்புகள் 5:3. அப்பொழுது நாம் 5:3 கூட்டுவோம். 5:3 கூட்டினால் 8. அதாவது இந்த விகிதத்திலே காணப்படுகின்ற மொத்த பங்கு 8. இதை அடிப்படையாக கொண்டு இந்த சீமெந்து சாந்தில் அடங்கியுள்ள ஒவ்வொரு கூறுகளையும் பின்னமாக காட்டுவோம். முதலிலே சீமெந்து சாந்தில் அடங்கியுள்ள மணலின் அளவை பின்னமாக காட்டுவோம். மொத்தமாக எட்டு இருக்கின்றது. அதிலே 5 மணல் கலக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே பின்னமாக 8:5 என்று சொல்லுவோம். உங்களுக்கு விளங்கியிருக்கும், மொத்தமாக 8 பங்குகள் இருக்கின்றன. அந்த 8 5 பங்குகள் மணல் கலக்கப்பட்டிருக்கின்றது. அப்பொழுது பின்னமாக காட்டுகின்ற பொழுது 8:5 என எழுதுவோம். அடுத்ததாக இந்த சீமெந்து சாந்தில் அடங்கியுள்ள சீமெந்தின் அளவை பின்னமாக பார்ப்போம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது மொத்தமாக எட்டு பங்குகள் இருக்கின்றது. அந்த 8 பங்கிலே 3 பங்குகள் சீமெந்து இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அதை பின்னமாக 8:3 என எழுதுவோம். இப்பொழுது உங்களுக்கு விளங்கியிருக்கும் மிக இலகுவான விடயம், ஒரு விகிதம் ஒன்றை பின்னமாக எவ்வாறு காட்டுவது. இப்பொழுது நாம் பார்த்தது 2 உறுப்புகளை கொண்ட விகிதங்கள். நாம் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். மூன்று உறுப்புகளை கொண்ட விகிதங்களை, மூன்று உறுப்புகளை கொண்ட விகிதங்களை பார்ப்போம். ஒரு குறித்த சேர்வையில் கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன் ஆகியவற்றுக்கிடையே உள்ள விகிதம் மூன்று ஒன்றிற்கு ரெண்டிற்கு ஆகும். ஒரு குறித்த சேர்வையில் உள்ள கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன் ஆகியவற்றுக்கிடையே உள்ள விகிதம் மூன்று ஒன்றிற்கு ரெண்டிற்கு. உங்களுக்கு தெரியும், மூன்று ஒன்றிற்கு ரெண்டிற்கு என எழுதுகின்ற பொழுது, மூன்று ஒன்றிற்கு ரெண்டிற்கு என எழுதுகின்ற பொழுது மூன்று இரண்டு புள்ளிகள், ஒன்று இரண்டு புள்ளிகள், ரெண்டு ஆகும். சேர்வையில் அடங்கியுள்ள ஒவ்வொரு கூறுகளையும் பின்னமாக காட்டு. இப்பொழுது நாம் பார்ப்போம் விகிதத்தில் காணப்படுகின்ற மொத்த பங்குகளை பார்ப்போம். விகிதத்தில் காணப்படுகின்ற மொத்த பங்குகளை பார்ப்போம். மொத்த பங்குகள் என்பது என்ன? விகிதத்தில் இருக்கின்ற உறுப்புகளினுடைய கூட்டுத்தொகை. விகிதத்தில் இருக்கின்ற உறுப்புகளினுடைய கூட்டுத்தொகை என்பதுதான் மொத்த பங்குகள் என சொல்லுகின்றோம். அவ்வாறு நோக்குகின்ற பொழுது எதை எதை கூட்ட வேண்டும்? மூன்று, மூன்றுடன் ஒன்றை கூட்ட வேண்டும், அதோடு இரண்டை கூட்ட வேண்டும். ஆகவே மூன்றுடன் ஒன்றை கூட்டினால் நான்கு, நான்குடன் இரண்டை கூட்டினால் ஆறு என நாம் எழுதுகின்றோம். அடுத்ததாக சேர்வையில் அடங்கியுள்ள ஒவ்வொரு கூறுகளையும் பின்னமாக காட்டுவோம். ஒவ்வொரு கூறுகளையும் பின்னமாக காட்டுவோம். முதலாவதாக கார்பன் அடங்கியுள்ள அளவை பின்னமாக காட்டுவோம். ஆகவே மாணவர்கள், உங்களுக்கு விளங்கும், மொத்தமாக ஆறு பங்கு இருக்கின்றது, அதிலே மூன்று பங்கு கார்பன் உள்ளது. மொத்தமாக ஆறு பங்கு உள்ளது, அதிலே மூன்று பங்கு கார்பன். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஆறில் மூன்று என பின்னமாக எழுதுவோம். ஆறில் மூன்று என பின்னமாக எழுதுவோம். அடுத்ததாக ஐதரசன் அடங்கியுள்ள அளவை பின்னமாக எழுதுவோம். ஐதரசன் அடங்கியுள்ள அளவை பின்னமாக எழுதுவோம். அவ்வாறு எழுதுகின்ற பொழுது மொத்தமாக ஆறு இருக்கின்றது, மொத்தமாக ஆறு இருக்கின்றது, ஆறிலே ஒன்று ஐதரசன் அடங்கியுள்ளது, ஆறிலே ஒன்று ஐதரசன் அடங்கியுள்ளது. அடுத்ததாக சேர்வையிலே ஆக்சிஜன் அடங்கியுள்ள அளவை பின்னமாக பார்ப்போம். சேர்வையில் ஆக்சிஜன் அடங்கியுள்ள அளவை பின்னமாக பார்ப்போம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது மொத்த கூட்டுத்தொகை அல்லது மொத்த பங்கு ஆறாக இருக்கின்றது, அதிலே ஆக்சிஜன் இரண்டாக இருக்கின்றது, அதிலே ஆக்சிஜன் இரண்டாக இருக்கின்றது. ஆகவே ஆறில் இரண்டு என பின்னமாக எழுதுவோம். ஆறில் இரண்டு என பின்னமாக எழுதுவோம். இப்பொழுது இந்த இரண்டு உதாரணங்களின் ஊடாக உங்களுக்கு விளங்கியிருக்கும் விகிதம் ஒன்றை பின்னமாக எவ்வாறு காட்டுது, விகிதம் ஒன்றை பின்னமாக எவ்வாறு காட்ட வேண்டும் என்று இதன் ஊடாக விளங்கியிருக்கும். இனி நாம் உங்களுடைய பாடப்பரப்பில் உள்ள இன்னொரு விடயம் தொடர்பாக கலந்துரையாடுவோம். தரப்பட்டுள்ள விகிதத்திற்கு ஏற்ப ஒரு கணியத்தை பங்கிடும். தரப்பட்டுள்ள விகிதத்திற்கு ஏற்ப ஒரு கணியத்தை பங்கிடல், தரப்பட்டுள்ள விகிதத்திற்கு ஏற்ப ஒரு கணியத்தை பங்கிடல் எனும் தலைப்பின் கீழ் சில விடயங்களை பார்ப்போம். அதிலே முதலாவதாக ஒரு உதாரணத்தை பார்ப்போம். 250 மில்லிலிட்டர் பழப்பானத்தில் அடங்கும் பழச்சாற்றினதும் நீரினதும் விகிதம் இரண்டு மூன்றிற்கு ஆகும். 250 மில்லிலிட்டர் பழப்பானத்தில், 250 மில்லிலிட்டர் பழப்பானத்தில் அடங்கும் பழச்சாற்றினதும் நீரினதும் விகிதம் இரண்டு மூன்றிற்கு ஆகும், இரண்டு மூன்றிற்கு ஆகும். பழப்பானத்தில் உள்ள பழச்சாற்றின் அளவையும் நீரின் அளவையும் தனித்தனியே காண்போம். அதாவது உங்களுக்கு இந்த வினாவினூடாக விளங்கி இருக்கும், 250 மில்லிலிட்டர் பழப்பானம் ஒன்று இருக்கின்றது. அந்த பழப்பானத்தினுள்ளே பழச்சாறும் நீரும் உள்ளது. அந்த பழச்சாறும் நீரும் எவ்வாறான விகிதத்தில் உள்ளது என்றால் இரண்டு மூன்று அதாவது 2:3 எனும் விகிதத்தில் உள்ளது. 2:3 எனும் விகிதத்தில், அதாவது மீண்டும் சொன்னால் 2:3 எனும் விகிதத்தில் உள்ளது. 2:3 எனும் விகிதத்தில் உள்ளது. முதலிலே விகிதத்தில் காணப்படுகின்ற மொத்த பங்குகளை பார்ப்போம். மொத்த பங்கு என்பது உறுப்புகளினுடைய கூட்டுத்தொகை. அந்த உறுப்புகளினுடைய கூட்டுத்தொகை அவ்வாறு கூட்டுகின்ற பொழுது 2:3 கூட்டினால் 5 என கிடைக்கின்றது. 2:3 கூட்டினால் 5 என கிடைக்கின்றது. முதலிலே அடங்கியுள்ள பழச்சாற்றின் அளவை பின்னமாக எழுதுவோம். அவ்வாறு எழுதுகின்ற பொழுது, உங்களுக்கு ஏற்கனவே கற்றதுனால் இலகுவாக இருக்கும், பின்னமாக எழுதுகின்ற பொழுது 5:2 என கிடைக்கும். இப்பொழுது பழச்சாற்றின் அளவை பார்ப்போம். பழச்சாற்றினுடைய அளவை பார்க்கின்ற பொழுது 5:2 ஆகவே 250 மில்லிலிட்டர் எவ்வளவு என்பதுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். 5:2 எவ்வளவு என்று பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது நாங்கள் அதை எவ்வாறு கணித வடிவில் எழுதுவோம் என்று சொன்னால், 5:2 ÷ 250 என எழுதுவோம். 5:2 ÷ 250 என எழுதுவோம். இவ்வாறு எழுதியவுடன் உங்களுக்கு தெரியும், இந்த 5 ஐயும் 250 ஐயும் சுருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 250 5 50 முறை இருக்கின்றது. இப்பொழுது அவ்வாறு சுருக்கின்ற பொழுது அந்த 2 ஐயும் 50 ஐயும் பெருக்கினால், 100 மில்லிலிட்டர் என கிடைக்கின்றது. 100 மில்லிலிட்டர் என கிடைக்கின்றது. 2 ஐயும் 50 ஐயும் பெருக்கினால் 100 மில்லிலிட்டர் என கிடைக்கின்றது. 2 ஐயும் 50 ஐயும் பெருக்கினால் 100 மில்லிலிட்டர். ஆகவே இந்த பழச்சாற்றிலே அல்லது இந்த பழப்பானத்திலே காணப்படுகின்ற பழச்சாற்றினுடைய அளவு 100 மில்லிலிட்டர். இப்பொழுது உங்களுக்கு விளங்கி இருக்கும், நீரினுடைய அளவை இலகுவாக காணலாம். மொத்தமாக 250 மில்லிலிட்டர் இதிலே பழச்சாற்றினுடைய அளவு 100 மில்லிலிட்டர் ஆகவே 250 இலிருந்து 100 கழித்தோம் என்றால் இலகுவாக நமக்கு 150 மில்லிலிட்டர் நீர் இருக்கின்றது என்று கிடைக்கும். 150 மில்லிலிட்டர் நீர் இருக்கின்றது என்று கிடைக்கும். இருந்தாலும் நாம் விகிதத்தை கொண்டு இந்த வினாவை செய்து பார்ப்போம். நாங்கள் செய்கின்றது சரியா அல்லது சரியான விடை கிடைக்கின்றதா என்பது தொடர்பாக பார்ப்போம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது அடங்கியுள்ள நீரின் அளவை பின்னமாக எழுதினோம். 5:3 பின்னமாக எழுதுகின்ற பொழுது 5:3. ஆகவே நீரின் அளவை காண்பதற்கு நாம் எவ்வாறு எழுதுவோம்? 5:3 ÷ 250 5:3 ÷ 250 என்று எழுதுவோம். இப்பொழுது அந்த 250 5 50 முறை இருக்கின்றது. ஆகவே அதை சுருக்கினோம் என்று சொன்னால் 50 ஐ 3 பெருக்க வேண்டும். 50 ஐ 3 பெருக்கினால் 150 மில்லிலிட்டர் ஆகவே நீரின் அளவு 150 மில்லிலிட்டராக நமக்கு கிடைக்கின்றது. இப்பொழுது பாருங்கள், பழச்சாறின் அளவு 100 மில்லிலிட்டராக இருக்கின்றது, நீரினுடைய அளவு 150 மில்லிலிட்டராக இருக்கின்றது. ஆகவே மொத்தமாக பழப்பானம் 250 மில்லிலிட்டர். ஆகவே நாங்கள் செய்தது சரி. இப்பொழுது இந்த உதாரணத்தினூடாக உங்களுக்கு விளங்கியிருக்கும், நாம் எவ்வாறு ஒரு மொத்த அளவு தரப்படுகின்ற பொழுது தனித்தனி கூறுகளினுடைய அளவை காண்பது என்பது தொடர்பாக விளங்கியிருக்கும். நாம் இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். சாந்து கலவை ஒன்றை தயாரிப்பதற்காக நீல நிற சாந்து வெள்ளை நிற சாந்து மஞ்சள் நிற சாந்து ஆகியவற்றுக்கிடையே உள்ள விகிதம் 6:1 ஆகும். 6:1 ஆகும். இப்பொழுது உங்களுக்கு விளங்கியிருக்கும் அதை எவ்வாறு நாங்கள் எழுதுவோம். 6 விகிதத்திற்குரிய குறியீடு, 8 விகிதத்திற்குரிய குறியீடு, 1. மீண்டும் ஒருமுறை பார்த்தோம் என்று சொன்னால், சாந்து கலவை ஒன்றை தயாரிப்பதற்காக நீல நிற சாந்து, வெள்ளை நிற சாந்து, மஞ்சள் நிற சாந்து ஆகியவற்றுக்கிடையே உள்ள விகிதம் 6:1 ஆகும். சாந்து கலவையினுடைய திணிவு 180 கிராம். சாந்து கலவையின், அதாவது இந்த மூன்று நிற சாந்துகளையும் கலந்து பெறப்படுகின்ற கலவையினுடைய திணிவு 180 கிராம். எனின் நீல நிற சாந்து, வெள்ளை நிற சாந்து, மஞ்சள் நிற சாந்து ஆகியவற்றின் திணிவுகளை தனித்தனியே காண்போம். முதலாவது என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு விளங்கியிருக்கும். விகிதத்தில் காணப்படுகின்ற மொத்த பங்குகள் தொடர்பாக பார்ப்போம். மொத்த பங்குகள் என்பது உறுப்புகளினுடைய கூட்டுத்தொகை. அந்த உறுப்புகளினுடைய கூட்டுத்தொகையை காண்பதற்கு 6:1 ஆகியவற்றை கூட்ட வேண்டும். 6:1 ஆகவே கூட்டுகின்ற பொழுது நமக்கு 15 என கிடைக்கின்றது. 15 என கிடைக்கின்றது. அடுத்ததாக அந்த சாந்திலே அடங்கியுள்ள நீல நிற சாந்தினுடைய அளவை பின்னமாக எழுதுவோம். அவ்வாறு பின்னமாக எழுதுகின்ற பொழுது மொத்த பங்காக 15 இருக்கின்றது. அந்த 15 6 நீல நிற சாந்து, மொத்தமாக 15, அதிலே 6. ஆகவே பின்னமாக எழுதுகின்ற பொழுது 15 என எழுதுவோம். இப்பொழுது அந்த நீல நிற சாந்தினுடைய அளவை பார்ப்போம். அதை எவ்வாறு காண்போம்? 15 தர 180. 15 6 தர 180 என எழுதுவோம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 180 15 12 முறை இருக்கின்றது. 180 12 முறை. ஆகவே அதை சுருக்கலாம். 180 15 சுருக்கினால் 12 என கிடைக்கும். அவ்வாறு பெருக்குகின்ற பொழுது அல்லது சுருக்கி காணுகின்ற பொழுது நீல நிற சாந்தினுடைய அளவு 72 கிராம் என நமக்கு கிடைக்கும். 72 கிராம் என நமக்கு கிடைக்கின்றது. இப்பொழுது வெள்ளை நிற சாந்தினுடைய அளவை பின்னமாக எழுதுவோம். அவ்வாறு எழுதுகின்ற பொழுது மொத்தமாக 18 இருக்கின்றது. அதிலே 8 வெள்ளை நிற சாந்தாக இருக்கின்றது. ஆகவே 15 8 என எழுதுவோம். அதிலே வெள்ளை நிற சாந்து இந்த அளவை பார்ப்போம் என்று சொன்னால் 15 8 தர 180 என எழுதுவோம். 15 8 தர 180 என எழுதுவோம். மீண்டும் அதே போல் 15 180 15 சுருக்கின்ற பொழுது 12 என கிடைக்கும். 8 12 பெருக்கின்ற பொழுது 96 என கிடைக்கின்றது. 8 12 பெருக்கின்ற பொழுது 96 என கிடைக்கின்றது. இப்பொழுது இரண்டு நிற சாந்துகளினுடைய நிறைகளை கண்டுபிடித்து விட்டோம். இப்ப மூன்றாவது காண்பது இலக்கு. மொத்தம் நமக்கு 180 என்று தெரியும். அதிலே நீல நிற சாந்தினுடைய அளவை கண்டுபிடித்திருக்கிறோம் 72 கிராம். வெள்ளை நிற சாந்தினுடைய அளவை கண்டுபிடித்திருக்கிறோம் 96 கிராம். ஆகவே இதை இரண்டையும் கூட்டி 180 கழித்தோம் என்று சொன்னால் மஞ்சள் நிற சாந்தினுடைய அளவு நமக்கு கிடைக்கும். இது நேரடியாக நாம் செய்யும் முறை. விகிதத்தை பயன்படுத்தி செய்தோம் என்று சொன்னால் உங்களுக்கு விளங்கும். முதலிலே மஞ்சள் நிற சாந்தினுடைய அளவை பின்னமாக குறிப்பிட்டார். மஞ்சள் நிற சாந்தினுடைய அளவை பின்னமாக குறிப்பிட்டால் 15:1 என கிடைக்கும். மஞ்சள் நிற சாந்தினுடைய அளவை பார்த்தோம் என்று சொன்னால் 15:1 × 180 எனும் தொடர்பினூடாக நாம் காணலாம். 15:1 × 180 இவ்வாறு பெருக்கின்ற பொழுது 15 × 180 சுருக்கலாம், சுருக்கின்றால் 12, ஆகவே 12 கிராம் என்று நமக்கு கிடைக்கின்றது. 12 கிராம் என்று கிடைக்கின்றது. இப்பொழுது பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நீல நிற சாந்தினுடைய அளவை, வெள்ளை நிற சாந்தின் அளவு, மஞ்சள் நிற சாந்து ஆகிய மூன்றினுடைய கூட்டுத்தொகையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் 180 கிராம் என்று கிடைக்கும். ஆகிய மூன்றினுடைய கூட்டுத்தொகையை பார்த்தோம் என்று சொன்னால் 180 என கிடைக்கும். இப்பொழுது உங்களுக்கு விளங்கியிருக்கும் நாம் இன்று பார்த்த உதாரணங்களோடு இவ்வாறு இந்த விகிதம் தொடர்பான சில விடயங்களை பார்ப்பது தொடர்பாக நாம் இன்று விகிதம் தொடர்பான அடிப்படை விடயங்களை பார்த்திருக்கின்றோம். விகிதம் தொடர்பான அடிப்படை விடயங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். மீண்டும் ஒருமுறை நாங்கள் பார்த்த விடயங்களை ஞாபகப்படுத்தினோம் என்று சொன்னால், முதலாவதாக விகிதத்தை எவ்வாறு எழுதுவது, விகிதத்தை எவ்வாறு வாசிப்பது என்பது தொடர்பாக பார்த்தோம். அடுத்ததாக சமவலு விகிதம் தொடர்பாக பார்த்தோம். சமவலு விகிதத்தை இரண்டு விதத்தினால் பெறலாம், ஒன்று பெருக்குவதனால் பெறலாம், இன்னொன்று வகுப்பதனால் பெறலாம். அவ்வாறு இரண்டு முறைகள் தொடர்பாக பார்த்தோம். அடுத்ததாக எளிய விகிதம் எவ்வாறு பெறப்படுகின்றது என்பது தொடர்பாக பார்த்தோம். எளிய விகிதத்தின் போது பொது காரணிகளுள் பெரியது எனும் நுட்பத்தை பயன்படுத்தி நாங்கள் இலகுவாக எளிய விகிதத்தை காணலாம் என்பது தொடர்பாக பார்த்தோம். அடுத்ததாக விகிதம் ஒன்றை பின்னமாக காட்டுதல் தொடர்பாக பார்த்தோம். விகிதம் ஒன்றை பின்னமாக காட்டுதல் தொடர்பான விடயங்களை பார்த்தோம். அடுத்ததாக தரப்பட்ட விகிதத்திற்கு ஏற்ப ஒரு கணியத்தை பங்கிடல், தரப்பட்ட விகிதத்திற்கு ஏற்ப ஒரு கணியத்தை எவ்வாறு பங்கிடல் தொடர்பான விடயங்களை பார்த்தோம். இந்த ஒவ்வொரு விடயங்களிலும் நாம் இரண்டு உறுப்புகளை கொண்ட விகிதங்களையும் மூன்று உறுப்புகளை கொண்ட விகிதங்களையும் பார்த்தோம். நீங்கள் இவ்வளவு நேரம் கற்ற விடயங்களை மீண்டும் ஞாபகப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் இந்த விடயங்கள் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் முக்கியமான விடயங்களாக இருக்கும். இவை அனைத்தும் உங்களுக்கு மிக முக்கியமான விடயங்களாக இருக்கும். இந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் விகிதம் தொடர்பான வினாக்கள் அல்லது அது தொடர்பான பிரசினங்களை தீர்ப்பதன் போது இது தொடர்பாக நாம் பயன்படுத்துவோம். இவ்வளவு நேரம் நீங்கள் கற்ற விடயங்களை உங்களது பாடப்புத்தகத்தில் இருக்கின்ற விகிதம் எனும் பாடத்தின் கீழ் உள்ள பயிற்சிகளை செய்வதன் ஊடாக நீங்கள் மேலும் உங்களை வலுப்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே நீங்கள் இன்றைய தினம் இது தொடர்பான விடயங்களை கற்ற பின்னர் உங்களுடைய இந்த விடுமுறை காலத்தை பிரயோசனமாக பயன்படுத்தும் வகையிலே இந்த விகிதம் தொடர்பான பயிற்சிகளை செய்து பார்ப்பீர்கள் என்று எதிர்பார்ப்பதோடு மீண்டும் உங்களை இதே போன்ற ஒரு கணித பாட நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி.